கிறிஸ்து இயேசுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மும்பை மற்றும் பெங்களூர் மற்றும் சேலம் சகோதர சகோதரிகளை கடந்த வாரத்தில் சந்திக்க தேவன் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறாங்க. பஸ்காவினுடைய நாட்களில் நாம் கர்த்தருடைய பாத்திரத்தில் அப்பத்தில் தகுதியுள்ளவர்களாக பங்கு பெறுவதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி வருகிற இந்த நாட்களில் அது சம்பந்தமான தலைப்புகளை நாம் தியானிச்சு வருகிறோம். கடந்த முறை நாம் தியானிச்ச தலைப்பு உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த நாளில் அந்த தலைப்பு நாம் ஒரு பாதி அளவு மாத்திரம்தான் பார்க்க முடிந்தது. அந்த தலைப்பையே மீண்டும் இன்னைக்கு தொடர்வதற்கு நாம் விரும்புகிறோம். கடந்த முறை நாம் அந்த பார்த்திட்ட அந்த தலைப்பு, கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்கள் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்ட இரண்டு அடையாளங்கள் பற்றி பார்த்தோம். ஒன்று சிலுவை, இன்னொன்று நுகம். கர்த்தருடைய உண்மையான சீஷர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கான சிலுவையையும் கர்த்தருடைய நுகத்தையும் அவர்கள் சுமக்க வேண்டும், சுமப்பார்கள் என்று நாம் சொல்லலாம். நாம் வந்து அவருடைய உண்மையான சீஷர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிலுவையை சுமக்கிற அனுபவங்களும் அந்த நுகத்தை சுமக்கிற அனுபவங்களும் இருக்குமேயானால் நம்மை நாமே உண்மையிலே கர்த்தருடைய சீஷர்கள் தான் என்று நாம் அங்க புரிஞ்சு கொள்ள முடியும். சிலுவை என்பதற்கு நாம ஒரு விளக்கம் கொடுத்தோம், நீங்க சொல்ல முடியுமா, ஞாபகப்படுத்தி? சிலுவை உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் எதை குறிக்கிறது? பாடுகள். பாடுகள் ரொம்ப முக்கியம். விளக்கம் நம்ம கொடுக்கும் போது அது ரொம்ப ஆழமான விஷயங்களை நமக்கு அது உணர்த்தும். டெஃபினேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வசனங்கள்ல இருக்கிற அடையாளங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த விளக்கங்கள், ஒருவேளை இன்னும் ஒரு முறை இதுக்கு அப்புறம் வேறு யாராவது ஒரு சகோதரர் அதே சிலுவைய இன்னும் ஆழமாக தியானிச்சு சொல்கிறார் என்ற போது ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு இங்க சொல்லுகிற வார்த்தைக்கும் அதிகமான ஒரு ஆழமான அர்த்தத்தை அவர் அங்க கொடுக்கலாம், அதுல ஒரு விசேஷம் இருக்கும். அதனால அந்த காரியங்கள் மனதில் வைக்கிறது ரொம்ப நல்லது. சிலுவை என்று சொல்லும் போது மத்தேயு 16:24 ஆதாரமாக எடுத்து நாம பார்ப்போம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவைய எடுத்து வர கடவன். அப்போ அந்த தன்னைத்தான் வெறுத்தல் என்கிற ஒரு விஷயம்தான் அந்த சிலுவை. நம்ம சொல்லியிருந்தவங்களுக்கு கிராஸ் என்று சொல்லும் போது செல்ஃப் டினையல், சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்துல அர்ப்பணம் செய்துட்டவர்களாக அவருடைய சித்தத்திற்காக இந்த பூமியில வாழ்கிறவர்களாக இருக்கிறதுனால அவருடைய சித்தம் செய்வதற்கு நாம முயற்சி செய்யும் பொழுது அந்த சித்தத்தை நாம நிறைவேற்ற விடாதபடிக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற சில நியாயமான உரிமைகள் தடை செய்யும். அந்த நியாயமான உரிமைகளை நம்முடைய சுயம் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும். இது நியாயமானது தான், உன்னுடைய சரீரத்துக்கு உன்னுடைய இதயத்துக்கு இதை அனுமதி, அதுக்கு பின்பு நீ தேவனுடைய சித்தம் செய்யலாம் என்று. ஆனா அப்பதான் அந்த சுயத்தை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா வெறுக்க வேணும். இல்ல, நியாயமான உரிமைதான், அது பாவம் இல்ல, அது தப்பு இல்ல, ஆனாலும் இப்பொழுது தேவனுடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். என்னுடைய சரீரத்துக்கோ என்னுடைய இதயத்துக்கோ ஆரோக்கியமானது, சந்தோஷம் தர்றது, பாதுகாப்பானது என்று சுயம் சொல்கிற விஷயங்களுக்கு நான் இடம் தரமாட்டேன். சோ இப்படியாக அந்த தேவனுடைய சித்தம் செய்வதில் சுயத்தை வெறுப்பது என்பதுதான் சிலுவை. எக்ஸாக்டா நாம சிலுவை எடுக்கணும் என்று சொல்லும் போது நம்முடைய சுயத்தை நாம வெறுக்கணும். அல்லது தன்னைத்தானே வெறுப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் அங்கு இருக்கும். இதுதான் இந்த தன்னைத்தானே வெறுத்தல் தான், அல்லது இந்த சுயத்தை வெறுத்தல் என்பது தான் நம்மை சில பாடுகளுக்கும் சில உபத்திரவங்களுக்கும் சில சங்கடங்களுக்கும் வேதனைகளுக்கும் நம்மை வழி நடத்தும். அப்போ பாடுகள் உபத்திரவங்கள் என்று சொன்னா கூட நம்ம சரி என்று தான் சொல்லி ஆகணும், அது சரிதான். ஆனா அது எதனால வந்துச்சு, எதனால வரணும் என்று பார்த்தா தேவ சித்தம் செய்வதில் தடையாக இருக்கிற சுயத்தை வெறுப்பது. ஆனா அந்த சுயம் நமக்கு முன்பு நின்ன போது நன்மைக்காக தான் நின்றுச்சு. அதாவது பூமியில மனுஷனா தானே இருக்கிறீங்க நீங்க, மூணு வேளை சாப்பிடலாமே, 8 மணி நேரம் தூங்கலாமே, சரீரத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கு சுகமாக வைத்துக் கொள்வதற்கு உரிய நியாயமான உரிமைகள் நீங்க செய்யலாமே, செய்துக்கோங்க. ஆனா தேவ சித்தம் செய்தல் அநேக சமயங்கள்ல இந்த நியாயமான உரிமைகளுக்கு கூட நம்ம இடம் கொடுக்க முடியாது. அப்போ இல்ல பரவாயில்ல அப்படி நம்ம ஒதுக்குற எந்த ஒரு விஷயமே இந்த சரீரத்தை ரொம்ப வேதனைப்படும், பாடுபடும், சில சமயங்கள மனதையே அங்க பாடுபடும். இந்த உபத்திரவங்கள் பாடுகள் சிலுவைனா கரெக்டு தான், ஆனா அது எதனால வந்துச்சுன்னா மெயின் அர்த்தம் அந்த சுயம் வெறுக்கிற தன்மை நமக்குள்ள இருந்தனால தான் நமக்கு அங்க வரும். இதுதான் அந்த சிலுவை என்று நாம் சொன்னோம். இது கண்டிப்பா கர்த்தருடைய உண்மையான சீஷர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவங்க எடுக்கும். ஒரு கான்சக்ரேட்டட் சகோதரனா சகோதரியாக இந்த பூமியில நாம ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயத்தை நாம வெறுத்து அதன் மூலம் அனுபவிக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் என்பது நிரந்தரமா இருக்கணும். ஆரம்பிச்சிட்ட நாள்ல இருந்து மரண பரியந்தம். மற்ற விஷயங்கள் நான் போன வாரம் பேசினேன், அதெல்லாம் நான் ஞாபகப்படுத்த விரும்பல. சிலுவை நுகம் ஒப்பிட்டு பார்த்தா ஒற்றுமை இருக்குது, வேற்றுமை இருக்குது. அதை பார்த்து இந்த இரண்டையும் நன்கு புரிந்து கொள்ளலாம் என்பது அநேக விஷயங்கள் பேசணும், அதை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஆனா சிலுவை சுயத்தை வெறுத்து அதன் மூலம் சரீரத்துல மனதுல நம்ம படுகிற துன்பங்கள் பாடுகளுக்கு ரொம்ப அருமையான அடையாளம். அதே சமயத்துல நுகம் என்று சொல்லும் பொழுது நுகமுக்கு என்ன விளக்கம் கொடுத்தோம், அவருடைய சீஷர்கள் நுகமும் எடுக்க அவர் வேண்டிக் கொண்டார். ஆனா அவர் சொல்லும் போது அது வந்து அவருடைய நுகம், நம்முடைய நுகம் இல்ல. டேக் மை யோக், நீங்க என் நுகம் உங்க மேல எடுத்துக்கொள்ளுங்க சொன்னார். என் நுகம் ஆனா உங்க மேல எடுத்துக்கோ, ஆனா சிலுவை அப்படி இல்ல, உங்க சிலுவை எடுத்துக்கோங்க. ஆனா நுகம் சொல்லும் போதா இல்ல, இது என் நுகம் உங்களது இல்ல, உங்களுக்கு தனியா நுகம் கொடுக்க முடியாது, இது பேசிக்கா இது என் நுகம், ஆனா என் நுகத்துல நீங்க வாங்க. அப்ப நுகம் எதை குறிச்சது பார்த்தோம், விளக்கம் எல்லாம் கொடுத்தோம், மாடுகள் அதன் மேல வைக்கிற அந்த கட்டை, அந்த ஒரு கட்டையின் கீழே இரண்டு மாடுகள் ஒன்றாக இணைக்கப்படுது, அது இணைக்கப்பட்டதன் மூலம் அது ஒரு பாரத்தை இழுக்கலாம், ஒரு சுமைய சுமக்கலாம், எஜமான் நியமிக்கிற வேலையை அது செய்யலாம். அப்போ எஜமானுடைய விருப்பத்தின்படி வேலை செய்வதற்காக வேலையில ஈடுபடுவதற்காக மாடுகளோ குதிரைகளோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மனுஷர்கள் தங்கள் மேல ஏற்றுக்கொண்டது தான் நுகம். நுகம் ஒரு அருமையான அடையாளம், சர்விட்யூட். யோக் அப்படி சொல்லும் போது சர்விட்யூட், நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம ஈடுபடுத்தி கொண்டு நாம செய்யக்கூடிய வேலைகள், பிரயாசங்கள், முயற்சிகள், கிரியைகள். ஆனா இது ரொம்ப அருமை, இது கர்த்தர் சொல்லிட்டார், இது ஒரிஜினலி, அதாவது உண்மையா சொன்னா இது என் நுகம். ஆம், முதலாம் வருகையில் அவர் வந்து அவர் எடுத்துட்டார் அந்த யுகம் நுகம், என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிச்சு அதன் மூலம் அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து ராஜ்யத்துக்கே உரியவர்களாக அவர்களை ஆக்குவதற்கான எல்லா விதமான வேலைகள் அதுல அடங்கு. இது கர்த்தர் இயேசு தான் ஆரம்பிச்சாங்க, பின்னாடி அப்போஸ்தலர்கள் தொடர்ந்தாங்க, இப்ப அந்த வாய்ப்புல நம்ம கூட அங்க வந்துடுக்கோம். சோ இது ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். சுயத்தை நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல நம்மை நாமே வருத்தி கொள்ளும்படிக்கு வெறுத்து அந்த அனுபவங்களுக்குள்ள போறது. என்னுடைய சுயத்தை நான் வெறுப்பதில் நான் தான் முடிவெடுக்கணும், யாருக்கும் சம்பந்தம் இல்லை. நான் யாரை திருப்திப்படுத்த யோசிக்க வேண்டாம். இதேன் சுயம், அது எந்த அளவுக்கு நான் தேவனுக்காக தியாகம் பண்ணுவேன், எனக்கு முழு சுதந்திரம் நான் தாராளமா செய். ஆனா அந்த அந்த சுயத்தை வெறுப்பதின் மூலம் வரக்கூடிய அனுபவங்கள் அது நான் மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும், அது வேற யாரும் அனுபவிக்க முடியும். ஆனா நுகம் அப்படி அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம், வேலை, பிரயாசம். முதலாவது அவர் கூட நாம இணைஞ்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்து நம்மோடு நம்முடைய உடன் சகோதரர்கள் கூட இணைஞ்சு அதைய சுமப்பாங்க. அப்ப இதுல ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்னுடைய விருப்பம் தான், என்னுடைய முடிவுகள் தான் என்று யாருமே சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தருடைய விருப்பம் என்ன, அந்த விருப்பத்துக்கு மற்றவர்கள் இசைந்து கொடுத்திருக்கிறாங்களா, அவங்களோடு நானும் இசைந்து என்னுடைய விருப்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி மற்றவர்களோடு இணைந்து சுமக்கிற விஷயம் வந்து இந்த நுகம். அப்போ சிலுவை நுகம் கர்த்தர் இயேசு வார்த்தைகள்ல பார்க்கும் போது ஒரு உண்மை சீஷனுடைய வாழ்க்கையில அவர் இது இரண்டையுமே அவர் எடுக்க வேண்டும். சுயத்தை வெறுப்பதும் கர்த்தருடைய ஊழியங்கள்ல தங்களை உட்படுத்திக் கொண்டு பிரயாசங்களை மேற்கொள்ளுவதும் சகோதர சகோதரி. அப்போ இன்னைக்கு இந்த சிலுவை மற்றும் நுகத்தினுடைய தன்மைகள் அல்லது சிலுவை சுமப்பதனுடைய தன்மையும் நோக்கமும், நுகத்தை சுமப்பதனுடைய தன்மையும் நோக்கமும் என்று கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒருவேளை இது ஞாயிற்றுக்கிழமைகள் எடுத்திருந்தா முழுமையா பார்த்திருக்கலாம், ஆனா ஒரு மணி நேரத்துல நாம பாதி பாதி தான் பார்க்க முடிஞ்சது. இப்போ சிலுவை சுமப்பது அல்லது சுயத்தை வெறுப்பது, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு நாம கவனிச்சிட்டோம்னா அவங்க அது செய்தாங்க. பாருங்க, இந்த சுயம் வெறுப்பது ரெண்டு விதத்துல நமக்கு பாடுகள், உபத்திரவங்களை, வேதனைய, பாரத்தை கொடுக்கும். ஒன்னு நம்முடைய சரீர பிரகாரமா, அல்லது இன்னொன்று நம்முடைய நினைவுகள்ல அல்லது மனதில். ஒன்னு பிசிக்கல் சஃபரிங், இன்னொன்னு மென்டல் சஃபரிங். நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்வதற்காக சுயத்தின் உரிமைகளை வெறுத்தோம்னா சில விஷயங்கள் நம்முடைய சரீரத்தை வருத்தும், பலகீனப்படுத்தும், சரீரம் அழுகும். சில விஷயங்களை மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுவோம், அழுத்தப்படுவோம், துன்பப்படுவோம், வேதனைப்படுவோம். கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில ரெண்டுமே 100% நாம ஒருபோது எட்ட முடியாத உச்சத்துக்கு போச்சு. அது லூகா 9:58 ஒரு உதாரணம் சொல்லலாம். அவருடைய சுயத்தை அவர் வெறுத்து அவர் ஒருவேளை சரீர பிரகாரமான அநேக பாடுகளே, வேதனைகளே அனுபவிச்சார்னா நம்ம நிறைய சொல்லலாம். ஒரு உதாரணம் நம்ம இது சொல்லலாம். வசனம் வாசிங்க.
அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார்.
ஆமாம், இது ஒரு அருமையான உதாரணம். என்னன்னா பாருங்க, அது ஒரு நியாயமான உரிமை. உறக்கம் என்பது ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில 8 மணி நேரத்திலிருந்து ஒரு 10 மணி நேரம் வரைக்கும், இது தேவன் அனுமதிச்ச உரிமை. இது இது செய்தா தப்பு இல்ல, பாவம் இல்ல. ஆனா கர்த்தர் இயேசு அந்த 3.5 வருஷத்துல இது நிம்மதியா செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் சொல்றார், எனக்கு தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை. அதாவது இது உறக்கம் எடுத்துட்டா கர்த்தர் இயேசு தேவ சித்தம் செய்வதில் சுயம் வெறுத்து அனுபவிச்சுட்ட சரீர பிரகாரமான கஷ்டங்கள் நிறைய நம்ம சொல்லிட்டே போனோம். இன்னைக்கு நாம இந்த சுயம் வெறுப்பதனுடைய அல்லது சிலுவை எடுப்பதனுடைய காரியத்தை தியானிக்கும் போது இதெல்லாம் நம்ம மனதில் கொண்டு வரலாம். நம்முடைய வாழ்க்கையில அந்த சிலுவை இருக்கணும் என்பது நம்முடைய ஆண்டவருடைய விண்ணப்பம். அது எந்த அளவுக்கு இருக்குது என்பது நாம் அங்க சோதிச்சு பார்க்கலாம். உணக்கூடிய உணவுல, எடுக்கக்கூடிய இலைப்பாறுதல்ல, நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பா வைத்துக் கொள்வதில், கர்த்தருடைய சித்தம் செய்கிற ஒரே நோக்கத்துக்காக இதனுடைய நியாயமான உரிமைகள் எங்கெங்கெல்லாம் நாம தியாகம் செய்யறோம், விட்டு கொடுக்கிறோம், பலி செலுத்துறோம், மறிக்க செய்யறோம், அதன் மூலம் சரீரத்தை நம்ம சிந்திக்கலாம். அதே போல அவருக்கு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதில் அவர் சுயத்தை வெறுத்து மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டது. நம்ம கேட்டா யோவான் 18:38 ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதாவது இது கர்த்தர் இயேசு பிலாத்துக்கு முன்னால இருக்கும் போது பேசின வார்த்தைகள்.
அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணே.
38 வாசிங்க.
அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். ஏசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன்.
அவர் இந்த பூமியில தேவ சித்தம் என்று சொல்லி செய்த விஷயம், சத்தியத்துக்கு நான் சாட்சி கொடுக்கறக்கே அங்க வந்துட்டேன். ஆனா இந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும் என்கிற ஒரே விஷயத்தை அவர் உயர்த்தி பிடிச்சு 3.5 வருஷம் இருக்கும் போது அவரு சந்திச்சிட்ட மனதளவிலான பிரச்சனைகள் ரொம்ப உச்சக்கட்டம். அவர் கண்டிப்பா அந்த அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆரம்பிச்ச போது பெரிய அளவுல கூட்டம் இருந்திருக்கணும், இருந்துச்சு. ஜனங்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானார் உண்மையிலேயே. ஆனா அந்த ராஜ்யத்துல பங்கெடுக்கணும்னா என்னென்ன மாதிரி கட்டளைகளுக்கு உட்பட்டு வாழணும் என்று இந்த ராஜ்யத்துக்கான சட்ட திட்டங்களை அவர் அறிவிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் மத்தியில வெறுப்பு உண்டாச்சு அவர் மேல. அவரை வந்து பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படியெல்லாம் போதிக்க கூடாது, நீங்க இப்படியெல்லாம் போதிச்சா தப்பு. சோ அவரை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. போக போக தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. போக போக தப்பான விஷயத்துக்கு அவரை பிரதிநிதியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. போக போக எதிர்ப்புகள் வந்துச்சு. அந்த எதிர்ப்புகள் வளர்ந்து வளர்ந்து எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா கொலை பண்ணிடும். ஆனா கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனுடைய சித்தம் செய்கிற விஷயத்துல இப்படி சுற்றி இருக்கிறவர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ப தன் சுயத்துக்கு அனுமதி கொடுத்து ஒருவேளை அவங்களுடைய விண்ணப்பங்களின் படி அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வேற மாதிரி கொஞ்சம் மைல்டா சாதாரணமா சொல்லியிருந்தா கூட்டம் இன்னும் தொடர்ந்திருக்கும். சரி, சதுசேயர் பரிசேயர் நண்பர்களே ஆயிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு மரணம் கூட நேர்ந்திருக்காது. ஆனா பாருங்க, அங்க கர்த்தர் இயேசு செய்யாத விஷயம் என்னன்னா, அங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தன் சுயம் ஒருவேளை ஏதாவது ஆலோசனை கொடுத்திருந்தா அதுக்கு அங்க இடம் அங்க கொடுக்கறது. சோ இந்த அளவுக்கு அவருடைய அந்த போராட்டங்கள், கர்த்தர் இயேசு வாழ்க்கையில நம்ம பார்க்கிற எல்லா மன போராட்டங்களும் ஒரே காரணம், அவர் அவருடைய சுயம் அங்க முற்றிலுமே அங்க வெறுத்ததுதான். அது அப்படித்தான் இருக்கும். சோ இது அப்போஸ்தல் பவுல் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு. நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றினது போல அவரை பின்பற்றுவதில் நீங்க என்னை பின்பற்றுங்க சொன்னவர். அவருடைய வாழ்க்கையில அவர் சுயம் வெறுத்து அதன் மூலம் அவர் பட்டுட்ட அனுபவங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நமக்கு அது ஒரு நல்ல லிஸ்ட் அது. ஏன்னா இன்னைக்கு நாம சிலுவை தூக்குறோம்னா, சுயம் வெறுப்பது நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னா, அப்படி வெறுப்பதின் மூலம் வரக்கூடிய பாடுகள் என்ற அந்த லிஸ்ட்ல நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில் இருக்கும். வசனம் இது வாசிங்க நீங்க 2 கொரிந்தியர் 6:4-10.
மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும்
பாருங்க, இது நாம் என்ன சொல்லலாம்னா, அப்போஸ்தல் பவுல் சுயத்தை வெறுத்ததின் மூலம் பட்டுட்ட அனுபவங்கள், அந்த அனுபவங்கள்ல எல்லாமே இருக்கும். இது அவருக்கான சிலுவை. வாசிங்க,
மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவலிலும் களங்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுபவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம்.
பாருங்க, சில சமயங்கள்ல பெரிய வசனங்களை நாம வாசிக்கும் போது இயற்கையாகவே நம்முடைய கவனம் வந்து திசை திரும்பிடும். படிக்கும் போதே கூட, ஏன்னா நம்மளுடைய மூளையினுடைய தன்மை அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனா இது ரொம்ப முக்கியமான வசனம் தான். இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் நம்ம பார்த்து செக் பண்ணா, அப்போஸ்தல் பவுல் தேவ சித்தம் செய்வதற்காக சுயம் என்பதை அந்த அனுபவங்கள் வாங்கும் போது வெறுத்து தான் வாங்கியிருப்பார். அந்த பாயிண்ட் மறக்க வேண்டாம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சிலுவை இருக்குது, நம்முடைய சிலுவை, நம்முடைய சுயத்தை வெறுத்து அதன் மூலம் நாம வாங்குற அனுபவங்கள் இருக்குதுன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கணும். அது இந்த லிஸ்ட்ல அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதுல ஒரு சில அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். வேற பெரிய லிஸ்ட் நம்ம அங்க போட வேண்டாம். ஆனா இதுல சரீர பிரகாரமானதும் இருதயத்துக்கு நேரக்கூடிய விஷயங்கள் கூட எல்லாமே அங்க இருப்பதை நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கேட்ட அந்த விஷயம், அது சீஷத்துவத்தினுடைய அஸ்திபாரம். நீங்கள் என்னை பின்பற்றி வரணும்னா உங்களை நீங்கள் வெறுத்து, அதன் வழியாக உங்கள் சிலுவையை நீங்கள் எடுத்து என்னை பின்பற்றி வரணும். சோ இது வாழ்க்கை முழுவதும் நாம தியானிக்க வேண்டிய ஒரு வசனம். சோ இன்னைக்கு பாஸ்ஓவர் சமயங்கள்ல கர்த்தர் இயேசுவை நினைவு கூறும்படிக்கு தான் அனுசரிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படி அனுசரிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த மரணத்துல இணைஞ்சு இருக்கிறோம் என்பதை நினைவு கூறும்படி தான் அனுசரிக்கிறோம். முக்கியம் இது. அப்போ அவரோடு அந்த உடன்படிக்கையில இணைஞ்சிருக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய அந்த பாடுகள், அவருடைய அந்த பலிகள், அந்த தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு இருக்கணும், அது நம்ம அங்க சிந்திக்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த விஷயங்கள் அடிப்படையா தோன்றினாலும் சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இந்த கிராஸ் பேரிங் எக்ஸ்பீரியன்ஸ், சிலுவை சுமக்கிற அனுபவங்கள். சோ அப்ப இந்த சிலுவைய நம்ம சுமக்கிற அனுபவங்கள் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நிறைய சமயங்கள்ல தவறாக புரிஞ்சு கொள்ளப்படுவோம். நிறைய சமயங்கள்ல தவறான விஷயத்தோடு, உண்மையல்லாத விஷயத்தோடு நம்மை தொடர்பு படுத்தி பார்க்கப்படுவோம். We will be misunderstood, misrepresented, misjudged. நம்மளை சரியானபடி பார்க்காம தவறாக கூட பார்க்க நேரிடும். இதெல்லாம் அந்த கிராஸ் பேரிங் எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம தேவ சித்தத்துக்காக சுயத்தை வெறுக்கும் போது இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு அங்க வரும். நம்ம கனவீனம் அனுபவங்கள் நிறைய வாங்குவோம். ஆனா இதெல்லாம் தான் கர்த்தர் இயேசு சொல்லிட்டாங்க ஒரே வசனத்துல, இதெல்லாம் நீங்கள் பாக்கியவான்கள் என்பதுக்கு சாட்சி மத்தேயு 5:11 அங்க சொல்லும் போது,
என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
ஆமாம், பாருங்க, இது பாக்கியமான ஒரு அனுபவம். ஒருவேளை இது நம்ம உடன் சகோதர சகோதரிகள்னால கூட இருக்கலாம். காரணம், ஒருவேளை அவர்களுடைய அறியாமையோ அல்லது சாத்தானுடைய வஞ்சகம் அவங்களுடைய கண்களை குருடாக்கினதுனாலயோ இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி அனுபவங்கள் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே அங்க இருக்கும். அப்போ இது சகோதரர்கள் மத்தியில இருந்து தான் நமக்கு வரும் என்று சொல்லும் போது கண்டிப்பா சகோதரர்கள் அதுக்கு பொறுப்பானவர்களாக நாம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இதற்கான காரணர் யார் என்பதை நன்கு உணர்ந்த பின்பு சகோதரர்கள் மேல உண்மையான அன்பு இறக்கமும் தான் இந்த நாட்கள்ல நமக்கு அங்க இருக்கும். பட் இது வந்து நம்முடைய சிலுவையின் அனுபவங்கள் அங்க இருக்கும் சகோதர சகோதரிகளே. ஆனா ரொம்ப ஆச்சரியம், இது சகோதரர் ரசல் அவர்கள் இது விஷயமா ரீப்ரின்ஸ் ஒரு இடத்துல பேசும் போது, தேவன் ரொம்ப கிருபையா நம்ம உடன்படிக்கை செய்யும் தருணத்துல இந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு முடிவெடுக்கிறோம் இல்லைங்களா, அன்னைக்கு ஆனா இந்த எடுத்துட்ட முடிவுனால நீங்க எந்த மாதிரியெல்லாம் அனுபவம் வாங்குவீங்க என்பதை முற்றிலுமாக மறைச்சிடுறார். ஒரு திரை போட்டு மறைச்சிடுறார். அப்பா உங்கள் சித்தம் செய்யறோம், உங்க குமாரனை பின்பற்றி அவர் கேட்டுக்கொண்டபடி எங்களுக்கான சிலுவை நாங்கள் எடுத்துட்டு வரோம். முடிவு தான் எடுக்கப்படுது, ஆனா அந்த முடிவு எந்த மாதிரியான சிலுவையின் சுமக்கிற அனுபவங்களுக்குள்ள நம்மை வழி நடத்தும் என்பது அந்த தருணத்துல தேவன் ரொம்ப கிருபையாக மறைச்சிடுறார். ஏன்னா ஒருவேளை அப்பயே அதை காண்பிச்சார்னா நம்ம முன்னேறி போக மாட்டோம். அப்படின்னா என்னன்னா, இது தேவன் அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க, காலம் போக போக காலம் போக போக தேவனுடைய அன்புல அவருடைய கிருபையில அவரை பற்றின அறிவுல நம்ம வளரும் போது, சகோதரர்கள்னா யார், அவங்களுடைய பலம் என்ன, அவங்களுடைய பலகீனங்கள் என்ன, அவங்களை எப்படி பார்க்கணும், அவங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவனுடைய கிருபை அதுல நம்ம வளரும் போது வளரும் போது இதுக்கு தகுதியாகும் தகுதியாகும் தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த சிலுவையின் அனுபவங்கள் ஒன்னு ஒன்னா நம்ம வாழ்க்கையில் அவர் தருவார். அதை நம்ம எதிர்கொள்ளுவோம், அதை சுமக்கணும். இப்படித்தான் இந்த ஒரு அழைப்புல தேவன் நம்மை அருமையாக பக்குவப்படுத்துறார். ஆனா ரொம்ப வெரி எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ். சுயத்தை வெறுத்து அதனால அநேக விதமான பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ள நாம போக வேண்டியது என்பது சீஷத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும், போன முறை நம்ம எடுத்தோம் இந்த சிலுவை சுமக்கிறது, சிலுவை எடுத்துக்கொள்ளுங்க என்று அவர் சொன்னது. அந்த மேல் வீட்டறையில இந்த பாத்திரத்துல நீங்க வாங்கி என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கள் என்ற அந்த விண்ணப்பத்தோடு இணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த நிஜ பானம் பண்ணுதல், அதாவது சிலுவை சுமக்கிறது, அதாவது சுயம் வெறுத்து பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ள போறது இருக்குமே, ஆனா தான் நாம் அதைய தைரியத்தோடு அந்த அடையாளத்துல போய் அங்க நம்ம பங்கு பெறுவதற்கு தகுதியாக நம்மை உணர முடியும். ஆனா ஏன் வந்து இது அவசியம், இந்த சுயம் இந்த சிலுவை வந்து நம்ம சுமக்கிறது, சுயம் சுயம் வெறுக்கிறது. சகோதரர்கள் அவங்க ஒரு ரெண்டு அருமையான வாசகம் சொல்றாங்க, நான் அது வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. சுயத்தை வெறுப்பதில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய வைராகியத்தையும் உங்களுடைய துணிச்சலையும் காமிக்குது. கர்த்தருக்காக கர்த்தருக்காக எந்த அளவுக்கு நீங்க வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு துணிச்சலை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறீங்க என்பதை நீங்க எதன் மூலத்தா தேவனுக்கு காண்பிக்க முடியும்னா, உங்கள் சுயம் உங்களுக்கு முன்பு நிந்திரிச்சு நிற்கும் போது அதை துச்சமா பார்த்து அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தரக்கூடியதா இருந்தாலும், இங்கிலீஷ்ல ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் செல்ஃப் டினாயல் மீன்ஸ் courage and zeal தேவன்காக. சோ நம்ம வாழ்க்கையில சுயத்தை வெறுக்கிற விஷயத்துல இதுவரைக்குமே உண்மையா தான் இருந்திருக்கிறோம். எங்கையெல்லாம் சுயம் வந்துச்சு நம்ம வெறுத்திருக்கிறோம் அப்படின்னா, உண்மையில நீங்க கர்த்தருக்கு கர்த்தர் இடத்துல வைராக்கியமா இருக்கிறீங்க, அவருக்காக அவர் சுத்தம் செய்வதில் துணிச்சல் காமிக்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் வேண்டான்னு நீங்க தள்ளனா எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு, ஆனாலும் வேண்டான் இருக்கீங்களா, அதுதான் காமிக்குது உங்களுடைய துணிச்சல். இன்னொரு இடத்துல இட் மீன்ஸ் சுயத்தை வெறுக்கிறதுனா விக்டரி அண்ட் ஓவர் கமிங், அதன் மூலம் தான் நீங்க நிரூபிப்பீங்க நான் ஜெயம் கொள்ளுகிற வகுப்பார சேர்ந்தவர். சோ அதனால தான் சிலுவை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். போன முறை கூட இன்ட்ரோடக்ஷன்ல அது சொன்னோம், சிலுவை எடுத்துட்டா அது எதுக்குதான் எடுக்கிறோம்னா, அப்பா உங்கள் சித்தம் செய்வதில் உண்மையுள்ளவனா இருக்கிறேன் பாருங்க. ஆமா நீங்க உண்மையுள்ளவர் தான், ஆமா நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர் தான். தேவன் எப்படி தான் நம்மளை பார்த்து அங்கீகரிப்பாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில சுயத்தை வெறுத்து எடுத்துட்ட அனுபவங்கள் பார்த்துதான். சோ இட் மீன்ஸ் விக்டரி அண்ட் ஓவர் கமிங். சுயம் வெறுத்தல் என்பது ஜெயம் மேற்கொள்ளுதல் என்ற அர்த்தம். அடுத்து இந்த சுயம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில சொல்லும் போது பாருங்க, அருமையான வாசகம், அவர் செல்ஃப் டினயல்ஸ் ஆர் விக்டரி கெயின்ட் இன் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய சுயம் வெறுப்பது என்பது நாம ஜெயம் கொள்ளுவதை குறிக்குது. ஆனா இந்த நாம ஜெயம் கொள்ளுவது இது எங்க நடக்குதுன்னா இருதயத்தில் நடக்குது. ஏன்னா தேவ சித்தம் செய்வதில் சுயத்தோடு இருக்கிற அந்த போராட்டம் என்பது இங்கதான் நடக்குது, இருதயத்துக்குள்ள. இருதயத்துக்குள்ள நீங்க உங்களை ஜெயிக்கிறவங்களாக நீங்க காமிக்கிற உங்களுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தில் நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீங்க அங்க காமிக்கிறீங்க, அது நீங்க காமிக்கணும் சொல்லிட்டு அடுத்த வாசகம் ரொம்ப அருமையா சொல்றாரு. பாருங்க, இது இருதயத்துக்குள்ள நீங்க பெற்றுக்கொள்ளுகிற வெற்றியை குறிக்குது. இதை குறித்து சொல்லும் போது of which others may know nothing and of which they should know nothing. உங்க வாழ்க்கையில உங்க சுயத்தை உங்க இருதயத்தில் நீங்க ஜெயம் கொள்ளணும், நீங்க ஜெயம் கொள்ளுகிற வகுப்பாரை நிரூபிக்கிறதுக்கு அப்படி நீங்க செய்யும் போது உங்களுக்குள்ள நடந்த போராட்டத்தில் நீங்க ஜெயிச்சத வேற யாரும் அறிஞ்சிக்க முடியாது. அவர்கள் அறிஞ்சிக்காம இருக்கிறது தான் நல்லதும் கூட. என் வாழ்க்கையில தேவ சித்தம் செய்வதில் என் சுயம் உரிமைகளை எந்தெந்த விஷயத்துல நான் தியாகம் பண்ண பலி செலுத்தின, எவ்வளவு போராட்டம் இருந்துச்சு, எவ்வளவு வேதனை அதனால இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கும் தேவனுக்கு தான் தெரியும். என் சகோதர சகோதரிகள் யாரும் உணர மாட்டாங்க. உணராம இருந்துட்டாங்கன்னா நல்லது. அது அப்படின்னா நான் அதை பற்றி என்ன பண்ணக்கூடாது, வெளியே அங்க பேசுவதும் அதுதான் உங்கள் விஷயத்தில், அதுதான் உங்கள் விஷயத்தில். சுயம் வெறுத்தல் இந்த ரீதியில் இருக்கணும். ரொம்ப நல்ல பிரயோஜனமான ஒரு காரியமா இது தியானிக்கும் போது கிடைச்சது. இதன் மூலம் தான் நிரூபிக்க முடியும் நாம் தேவனுக்கு உரியவர்கள். ஏன்னா வசனம் அழகா இருக்கு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்ல, நீங்க என்னோடு இருக்கணுமா, என்னோடு அந்த வாக்கு தத்தங்கள் சுதந்திரிக்கணுமா, அதற்கு தகுதியானு நீங்க சிலுவை எடுத்தா தான் உங்களை நிரூபிக்க முடியும். சோ சிலுவை எடுத்து நிரூபிங்க, சுயம் வெறுத்து பாடுகள் அனுபவிச்சு உங்களை நீங்களே நிரூபிங்க என்பது தான் அந்த விஷயம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம இந்த ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில கான்சன்ட்ரேட்டட் வாழ்க்கையில அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. சில இடங்கள்ல கொஞ்சம் பேசும்போது சில சமயங்கள சகோதரர்கள் முகத்துல எந்தவித உணர்வுகள் இல்லாமல் போயிடும். சிலுவை இருக்கணும், அதனால இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கணும், இல்லாட்டி நம்ம சீஷர்கள் என்று சொல்ல முடியாது அப்படிங்கும் போது ரொம்ப காயப்படுத்துது நம்மை. ஒரு வேலை இல்லைன்னா வாழ்க்கையில அவசியம் இல்லை காயம், ஆனா அது உண்மை, அது புரிஞ்சிட்டா போதும். இங்க நம்ம வந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற அழைப்பினுடைய தாற்பயம் புரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க முயற்சிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய விண்ணப்பத்தின் போல நம்மகிட்ட அந்த சிலுவை இருக்குதா, நம்ம அதை சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். அடுத்து நாம நுகம் சுமப்பதனுடைய தன்மையும் அதனுடைய நோக்கமும் அங்க நாம பார்க்கணும். நுகம் சுமக்குது நம்ம பார்த்தோம், அது கர்த்தரோடு இணைஞ்சு தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுகிற விஷயத்துல நாம் ஏறெடுக்கக்கூடிய ஊழியங்கள் பிரயாசங்கள் கிரியைகள் வேலைகள் எல்லாவற்றையுமே குறிக்குது. உதாரணம் சொன்னா தேவனுக்காக என்று நாம செய்கிற எந்த ஒரு ஊழியத்தையும் நம்ம சொல்லலாம். நுகம் நாம் எடுத்திருக்கிற நுகம் கண்டிப்பா அவருடைய சீஷர்கள் வாழ்க்கையில நுகமும் இருக்கணும், அது ஒரு பார்ட். சுயம் வெறுக்கிறது ஒண்ணு, ஆனா நுகம் கண்டிப்பா அவர்கள் எடுத்தே ஆகணும். ஏதாவது ஒரு பணியில கர்த்தரோடு அவர்கள் அங்க இணைஞ்சிருக்கணும். ஆனா அந்த நுகம் பத்தி வசனம் வாசிங்க, மத்தேயு 11:29-30.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று.
பாருங்க, இந்த நுகத்தை சுமப்பதனுடைய தன்மை நோக்கம் இந்த வசனங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிருக்குது. முதலாவது கர்த்தர் தம்முடைய நுகம் பத்தி சொல்லும் போது இது மெதுவா இருக்கும், இது லகுவா இருக்கும். ரொம்ப ஆச்சரியம், கர்த்தரோடு சேர்ந்து அந்த பணியில, அந்த வேலையில, அந்த பிரயாசங்கள்ல, அந்த தேவனுக்கு அடுத்த கிரியைகள்ல நம்மை ஒப்பு கொடுத்து இருப்பது என்பது செய்யலாம், ஈஸி. ஆனா சொல்றது பாருங்க, சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ஆனா எப்படி இது நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த வேலையில நம்மை ஒப்பு கொடுத்து இருப்பது, இந்த வேலை என்று சொன்னா அது நம்ம உதாரணம் சொல்லணும்னா அறுவடையா? அறுவடையில பல்வேறு விதமான விஷயங்களா? ஆமாம், பரிசுத்தவான்கள் பக்தியில விருத்தி அடைவதற்கு ஏற்ற பிரயாசங்களா? ஆமாம், அது மொழிபெயர்ப்பா? உண்மை. அது உபதேசமா? உண்மை. அது மற்ற சரீர பிரகாரமான ஊழியங்களா? உண்மை. சகோதரர்களுடைய துக்கங்கள்ல பங்கெடுக்கிறதுக்கு கூட நிக்கிறதா? ஆமாம். எல்லா வேலையும் நாம அங்க இது நாம சொல்லலாம். இது எல்லாமே என்னன்னா நாம நுகம் அங்க எடுத்துருக்கிறோம். ஆனா இது ஈஸி பாருங்க, அவர் வந்து மெதுவா இருக்கும் லகுவா இருக்கும் என்று சொன்னது தான். நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள் நம்மளால செய்ய முடியறது இல்ல, கஷ்டப்படுறோம், எடுக்கிறது இல்ல, இல்லாமல் இருப்பதை நம்ம உணர முடியுது. ஆனா ஆச்சரியம், அதை வந்து கர்த்தர் சொல்றாரு, இதை நீங்க தாராளமா எடுக்கலாம். அப்ப எந்த விதத்துல அவரோடு அந்த நுகத்துல இணைக்கப்பட்டு அந்த பாரத்தை சுமப்பது நமக்கு லகுவா இருக்கும்? எப்படி இருந்தா இது லகு, லகுவான ஒரு வேலை, அது ஒரு மெதுவான ஒரு வேலையா இருக்கும். சோ சில நிச்சயமா சில கொள்கைகள் நாம அங்க பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது வசனம் வாசிக்கலாம், நம்ம மேல வேற நுகங்கள் இருந்துச்சு, அதை தேவன் முறிச்சு போட்டார். இது உணரணும், முறிச்சு போடப்பட்டுட்ட நுகம் மறுபடியும் சுமந்தோம்னா இந்த நுகம் நம்ம சுமக்க முடியாது, கர்த்தருடைய நுகம் சுமக்க முடியாது. வசனம் வாசிங்க, லேவிய ராகம் 26:13.
நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராத படிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
சோ இது நிழல்ல நடந்துட்ட விஷயம் இங்க சொல்லப்படுது, ஆனா அது நமக்கான நிஜம் தான். சோ இந்த உலகத்துல இருந்த போது உலகத்தினுடைய நுகம் என்று சொல்லி என்னென்னமோ பாரம் எல்லாம் நம்ம மேல அங்க இருந்துச்சு, அதுக்கெல்லாம் தான் ஊழியம் வேலை பிரயாசம் கிரியை செய்யுங்கள்லாம் இருந்துட்டோம். ஆனா அது தேவன் ஒரு முறை முறிச்சு போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கணும், நாம இந்த நுகங்களுக்கு உட்பட்டு இனி ஒருபோதுமே இல்லை. சோ இந்த பழைய நுகங்கள் பாரங்கள் அப்படின்னா உலகத்துல இருந்த வரைக்கும் நாம செய்துட்ட பிரயாசங்கள் வீண், நிறைய கோணத்துல அதுல எல்லாம் இருந்து தேவன் நம்ம எங்க விடுவிச்சுட்டாங்க. அது நம்ம அங்க புரிஞ்சிடணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த வாழ்க்கையில இருக்கும் போது நம்ம நுகம் எடுக்கணும், கிறிஸ்துவின் நுகம். ஆனா மற்றதும் இருக்குது நமக்கு, மற்ற சில போன கிளாஸ்ல சொன்ன சில உதாரணங்கள் சொன்னோம், பைபிள்ல நம்ம எடுக்கவே கூடாத நுகங்களும் இருக்கு, எடுக்கலாம் அப்படிங்கிற நுகங்களும் இருக்கு, ஆனா எடுத்தா இது எடுங்க அப்படிங்கிற நுகமும் இருக்கு. அந்த இது எடுங்க நுகம் கிறிஸ்துவினுடைய நுகம். அப்ப நம்ம எடுக்க வேண்டிய நுகம், நம்ம ஈடுபட வேண்டிய பிரயாசம், சுமக்க வேண்டிய பாரம் நம்ம செலக்ட் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஊமை, ஒரு ராஜா ஒரு கல்யாண விருந்து பண்ணி அழைப்பு விடுவிக்கும் போது அந்த அழைப்பு யார் யாருக்கெல்லாம் போச்சோ அதுல எல்லாரும் போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வசனம் வாசிச்சோன்னா பாருங்க, இதெல்லாம் நம்ம மேல சில சமயங்கள்ல நம்மை திசை திருப்பக்கூடிய நுகங்களா போயிடும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க லூக்கால 14:18-20 வசனங்கள்.
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள், ஒருவன் ஒரு வயலை கொண்டேன்.
பாருங்க இது வசனம் என்னன்னா அவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினாங்க. எதுக்கு போக்கு? அந்த கல்யாண விருந்துல பங்கு பெற வந்த அழைப்பை எங்கனால ஏற்றுக்கொள்ள முடியாது, காரணம் இப்படித்தான் வரும். இது எதுக்குன்னா ஒருவேளை கர்த்தருடைய நுகத்துல இணைக்கப்பட்டு அவரோட அந்த வேலையில நாம பங்கு பெறாமல் இருந்தோம்னா அதுக்கு ஒருவேளை இந்த மூன்றுல ஏதாவது ஒன்னா இருக்கலாம். சோ இது நம்மை திசை திருப்பக்கூடிய நுகங்களா அமைஞ்சிடலாம். வசன வாசிங்க இப்போ.
அவர்கள் எல்லாரும் போக்கு செல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் ஐந்தேர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான்.
பாருங்க, கர்த்தருடைய நுகம் சுமக்கிற விஷயத்துல நமக்கு தடையா வரக்கூடிய மற்ற நுகங்கள் இவைகளா இருக்கலாம். மாம்சம் சார்ந்தது, உலகம் சார்ந்த வேலைகள், பிரயாசங்கள், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வரலாம் நமக்கு. சோ அப்போ நம்ம தெளிவுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருடைய நுகத்துல அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அடிமைகளாக நாம அங்க இருக்கிறோம் என்று சொல்லிட்டான். சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம அங்க உட்படுத்திக் கொள்ளக்கூடாது. சோ பாருங்க, எப்படி எப்ப வந்து இந்த நுகம் சுமக்கிறது லகுவா இருக்கும், இந்த தெளிவுகள் நம்ம பார்வையில அங்க இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த நுகத்தினுடைய நோக்கம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாடுகளா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, குதிரைகளா இருந்தாலும் சரி, அது ஒரு வேளையில அவைகள் எந்த விதமான கவனம் திசை திருப்பதும் இல்லாம ஈடுபட்டு இருப்பதுக்காக அவங்க மேல வைக்கிறது. அந்த நுகத்துக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது அந்த நுகத்தை இழுக்கிறது, அது மாடுகளா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் சரி, அது எதுக்கு அந்த எஜமான் அது வைக்கிறார்னா, உங்க கோர்ஸ், நீ பயணிக்க வேண்டிய பாதை இது, இந்த பாதையில மாத்திரம் பயணிச்சு கொடுக்கப்பட்ட வேலைய செய், வேற திசை திரும்பிடாதீங்க. சோ இதுக்கு தான் அந்த நுகம் அங்க வைக்கிறது இன்னொரு நோக்கம் நம்ம அங்க சொல்லலாம். சோ நம்ம வாழ்க்கையில கூட உலகத்தில் இருந்தோம், எக்கச்சக்க நுகங்கள் இருந்துச்சு, முறிச்சார் தேவன், அருமையா அழைச்சார் அவருடைய குடும்பத்துக்குள்ள, அழைச்சிட்டு இந்த குடும்பத்துக்கு இப்போ வேலை செய்யறீங்களா கேட்டாரு. வேலை செய்யறீங்க என்று சொன்ன உடனே அது நம்ம மேல அந்த வாய்ப்பை வச்சிட்டாரு நுகம். அப்படிங்கும் போது இப்போ இந்த குடும்பத்துக்கு, தேவனுடைய குடும்பத்துக்கு உரிய வேலைகள்ல மாத்திரமே நம்ம கவனம் செலுத்தணும். என்ன சொல்ல போனா, மறுபடியும் உலகத்துக்கு திசை திரும்பிடாம, மறுபடியும் மாம்சத்துக்கு ஊழியம் செய்துடாம நாம் இருக்கணும்னா, இந்த நுகம் நம்மை எந்த திசை நோக்கி வழி நடத்த சொல்லுதோ அதை நோக்கியே போகணும். அப்படின்னா வேற மாதிரி சொன்னா, கர்த்தருடைய ஊழியங்களை நம்முடைய பங்கை நம்ம நிறைவா செய்வதன் மூலம் மாம்சத்தின் பக்கமோ உலகத்தின் பக்கமோ திசை திரும்புவதை நம்ம தவிர்க்கலாம். இது நம்ம வந்து ஒரு பாதையில வழி நடத்துறதுக்கான தேவனுடைய உதவி. வசன வாசிங்க எரேமியா 31:18. எரேமியா 31,
நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர்.
ஆமா, சோ அப்படித்தான் இருந்துட்டோம், திசை திரும்பினவர்களா. ஆனா தேவன் நம்மை சரியான பாதைக்கு கர்த்தருடைய நுகத்தின் மூலம் வழி நடத்துறாங்க. இது நம்ம புரிஞ்சு இந்த வேலைகள்ல நம்மை ஒப்பு கொடுத்து இருப்பது ரொம்ப நன்மை. அதனால்தான் அங்க சொல்றாரு, நீங்க நுகம் வந்து அங்க எடுக்க வேண்டும் என்று. நெக்ஸ்ட், இந்த நுகம் பத்தி சொன்னா இன்னொரு நல்ல விஷயம் பாருங்க, இது எப்படி பார்க்கலாம். நுகம் பாருங்க, மாடு என்று எடுத்துட்டா ஒரு மாடு எடுக்கலாம், ஒரு மாடுக்கும் சக்தி அல்லது பலன் என்று இருக்குது, பவர். இந்த சக்தி பலன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய பெரிய வேலைகளை செய்யும் போது. மனிதன் தன்னுடைய சக்தி பலத்தினால செய்ய முடியாத வேலைகளுக்கு தான் இந்த மிருகங்களை அதனுடைய சக்தி பலனை வச்சு செய்யறாங்க. ஆனா ஒவ்வொரு மிருகத்துக்கும் அந்த பலன் இருக்குது. ஆனா நல்லா கவனிங்க, தன்னுடைய சக்தி பலனை வச்சு ஒரு மாடு ஒரு நுகத்தை தானா இழுத்திட முடியாது. அந்த மாடு தன் சக்தி பலனை பயன்படுத்தி அந்த நுகத்தை அந்த சுமைய சுமக்கணும்னா கூட இன்னொரு மாடு அதன் சக்தி அது பலம் அங்க போடணும். சோ இந்த நுகம் எடுத்துட்டா யோக்கு எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு ஏற்பாடு, இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், இதுக்கு டு ஷேர் த பவர் அப்படின்னா சக்திய பலன், ஒரு ஒருத்தர் கிட்ட இருக்கிற சக்தி பலன பகிர்ந்து கொள்வதுக்கு. ஏன் பகிர்ந்து கொள்ளணும்? அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது தனியா இருந்து செய்ய முடியாதத நாம செய்யலாம். யோக் எ பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட், சக்தியை பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் மிகப்பெரிய செய்ய முடியாத வேலைகளை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த நுகம். என்னன்னா, தேவனுடைய வேலைகள் என்று வரும் பொழுது எனக்கு சில வாய்ப்புகள் இருக்கலாம், அந்த வாய்ப்புகள்ல நான் தனியாக நின்று செய்வதற்கு வாய்ப்பு இல்லை, முடியாது. நீங்க எந்த ஒரு வேலை வேணா எடுங்க, கர்த்தருடைய ஊழியம் வேலை என்று சொல்லி, அவருடைய வீட்டாருக்கு நாம செய்யக்கூடிய பிரயாசங்கள் என்று சொல்லி எது வேணா எடுங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அது நீங்க மாத்திரம் தான் 144,000 பேர்ல ஆரம்பிச்சு செஞ்சு முடிக்கிறவரா? எந்த வேலையும் செய்யவே முடியாது. இன்னொருத்தர் இருக்கணும் கூட, நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட இருக்கணும், அவங்களுடைய பங்கோடு தான் நாம் இது அங்க செய்வோம். அதனால தான் நம்ம அந்த விஷயம் சொன்னோம், சிலுவை எடுத்துட்டா உன் சிலுவை, நுகம் எடுத்துட்டா என் நுகம் உங்க மேல எடுத்துக்கணும், ஷேர். சப்போ இது நம்ம நன்கு புரிந்திருந்தா இந்த தேவனுக்கு அடுத்த பணிகளில் நம்மை நாம் எப்படி ஒப்பு கொடுத்து அங்க செய்ய முடியும், அது எப்படி நமக்கு லகுவாகுது? எந்த ஒரு ஊழியுமே நம்ம தனியாக இருந்து செய்யணுங்கிற நிர்பந்தம் தேவன் நம்ம மேல வைக்க தெரியும். அவருக்கு நம்ம கெப்பாசிட்டி ரொம்ப லோ, நம்முடைய தாளந்துகள் ரொம்ப கம்மி, நம்முடைய திறமைகள் ரொம்ப ரொம்ப சுருங்கிச்சு, சாதாரண ஜனங்களா தான் கூட்டிட்டார். அப்போ இந்த வேலைய செய்வதற்கு என்று உங்களுடைய உடன் சகோதர சகோதரர்கள் கூட இருப்பாங்க. இது ரொம்ப நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக அவசியம். எல்லாவற்றுக்கும் மேல முதல்ல நாம செயலெடுக்கக்கூடிய பிரயாசங்கள் கர்த்தரேசு கூட இருக்கிறான், மறந்துட வேண்டாம். வசன வாசிங்க 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உங்களுக்கு போதும்,
அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷம்.
நாம வந்து பலவீனர்கள் தான், ஆனா கர்த்தர் சொல்றாரு என் கிருபை உங்களுக்கு இருக்குது, உங்க பலவீனத்துல என் பலனே பூர்ணமாய் விளங்கும். முதல்ல கர்த்தர் இருக்கிறார் நாம் ஏறெடுக்கக்கூடிய பிரயாசங்கள்ல. இன்னொரு வசனம் பிலிப்பியர் 4:13,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
பாருங்க, இந்த வேலை பணிகள் முயற்சிகள் எப்படி லகுவாயிடுதுன்னா, கூட இருக்கிறார் நம்முடைய தலை கர்த்தர் இயேசு, அதனால அவருடைய கிருபை அவருடைய பலன் நம்ம கூட இருந்து செய்யுது. அது மாத்திரமில்ல, கூட அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் பவுல் அவர் எடுத்த நுகத்துல ஒரு சில சகோதரர்களை குறிப்பிட்டு சொல்றார், இவங்க என்னுடைய நுகத்துல என்னோடு இணைஞ்சிருக்கிறவங்க, இவங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்குது சொல்லிட்டார். வசனம் பிலிப்பியர் 4:3,
அன்றியும் என் உத்தம கூட்டாளியே.
பாருங்க, ரொம்ப சாதாரணமா தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, கூட்டாளியே. ஆனா இங்கிலீஷ் நான் வாசிக்கிறேன், எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அண்ட் ஐ இன்ட்ரீட் தி ஆல்சோ ட்ரூ யோக் ஃபெலோ, யோக் ஃபெலோ கூட்டாளின்னு தமிழ்ல வருது இல்லைங்களா, அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா யோக் ஃபெலோ. யோக்னா சொன்ன வந்தா நுகம், ஃபெலோ அப்படின்னா என்னுடைய நுகத்துல என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற கூட்டாளி. இவ்வளவு பெரிய வார்த்தை போட முடியாது, அதனால என்ன பண்ணிட்டாங்க, கூட்டாளி ஜஸ்ட். பட் யோக் ஃபெலோ, ஒருவேளை நான் உங்களை வேற மாதிரி சொல்லணும், நீங்க என்னை வேற மாதிரி சொல்லணும்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நம்ம உலகத்துல சொல்லுவாங்களா, இவர் என் கிளாஸ்மேட், இவர் என் வந்து என் காலேஜ் மேட், அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம இங்க சொல்லலாம், நீங்க என்னுடைய யோக் ஃபெலோஸ் சொல்லலாம். கர்த்தருடைய நுகத்துல என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர், நீங்க சைன் பண்ணலாம், ட்ரூலி யுவர் யாக் ஃபெலோ, தாராளமா பண்ணலாம். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்லாம் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் காட், அது மாதிரி பயன். அருமை வார்த்தை, என்னுடைய உத்தம கூட்டாளி. அவருடைய ஊழியங்கள்ல அவரோடு சிலர் இருந்தாங்க, அவருடைய நுகத்துல அவர் நுகத்தை அவர் சுமப்பதுல அவரோடு சிலர் இருந்தாங்க. வாசிச்சு முடிங்க,
அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமேந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவளுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
ஆமா பாருங்க, அப்போ இங்க அந்த நுகம் என்பது அந்த பலனை சக்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு மிகப்பெரிய வேலைகள்ல தேவனுக்காக நம்மை உட்படுத்திக் கொள்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். நம் மாத்திரம் இல்ல, நான் மாத்திரமே சுமக்கணும் என்று எந்த ஒரு ஒளியுமே இல்லை என்பதை புரிஞ்சிட்டா கூட இந்த நுகம் லகுவா தெரியும், லேசா தெரியும். அப்ப இது இந்த நுகத்தினுடைய ஒரு தன்மை என்று சொல்லலாம். அது மாத்திரமில்ல, இது லகுவா தான் இருக்கும். எப்ப நான் கலாத்தியர் 5:1 வாசிக்கணும்.
ஆனப்படியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்.
ஆமா, நீங்க தி லிபர்ட்டி இன் கிரைஸ்ட். சோ கர்த்தருடைய நுகம் எடுத்துட்டீங்க, உலகத்தின் நுகம் விட்டுடுங்க. மாம்சத்துக்கு உலகத்துக்கு ஊழியம் செய்கிற நுகத்தை எல்லாம் தள்ளி போட்டுடுங்க. இப்போ ஒரே திசையில தான் நீங்க பயணிக்க வேணும், புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த திசையில உங்களோட பயணிக்க நுகத்தை சுமக்க அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் நின்றுடுங்க. எதுல? கிறிஸ்துவில உங்களுக்கு இருக்கக்கூடிய சுயாதீன நிலைமையில. அது வாசிங் சிஸ்டர், அது
ஆனப்படியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தில்
எந்த விதமான, அது ரொம்ப முக்கியம், சகோதரர்களோடைய இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா கூட பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த விதமான அடிமைத்தன நுகத்துக்குள்ள போயிட வேண்டாம். சில சமயங்களில் சகோதர ஐக்கியத்துல அறியாமல் அது கூட நடந்தது. எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், ஆனா இங்க ஐக்கியத்துக்குள்ள வந்து சில மனுஷங்களுக்கு அடிமையா போயிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கூட செய்வோம். சுயாதீனம் என்றால் சுயாதீனத்துல நின்றுடணும், அது ரொம்ப நல்லது. இப்படி இது இது கூட நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். இந்த நுகம் வந்து நமக்கு எப்போ ரொம்ப லகுவாக அங்க இருக்கும் என்று. ஆனா கடைசியில சொன்னா சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அந்த ஆதார வசனத்துல சொல்றாரு. நீங்க அந்த வசன வாசிங்க, 11 மத்தேயு 29:30.
நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகம் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனத்துல நிறைய விஷயம் இருக்கு. முதலாவது அவருடைய நுகம் எடுத்துட்டவங்க அவருடைய சர்வன்ஸ், அவருடைய ஊழியர்கள், அவருடைய அடிமைகள். இந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணும், கர்த்தருடைய வேலைகள். நெக்ஸ்ட், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கூட வேணும். அது எப்பதான் வரும்னா, அவரை போலவே இந்த சாந்தம் மனத்தாழ்மை நாம அங்க தரித்துக் கொள்ளும் பொழுது தான் வரும். நாம இந்த ஜீவியத்துல உண்மையான அந்த நுகத்தடிக்கு உட்பட்டுட்டவர்களாக நாம் இருக்கணும்னா இந்த கேரக்டர்ஸ் நம்மோடு கூட எப்போது தொடர்ந்து வர பார்த்துக்கணும். ஏன்னா வேலைகளை ஈடுபடும் போது இருக்கும், அந்த வேலைக்கே உரிய கனம் மகிமையை நம்ம பார்க்கும் போது மாறிடுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்போ நம்ம இந்த நுகத்துக்கு அடியிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம அங்க போயிடும். சோ இதெல்லாம் சில எளிமையான விஷயங்கள். கர்த்தர் இயேசு எப்படி சொல்லிட்டாங்க, என்னதான் எடுங்க, ஆனா அது வந்து லகுவானதாக மெதுவானதாக அங்க இருக்கும் என்று சொல்லும் போது இந்த காரியங்களை நம்ம அங்க மனதில் வைத்துக் கொண்டு செய்வது நல்லது. வசனம் 2 பிலிப்பியர் 2:8 மற்றும் யாக்கோபு 4:10 வாசிச்சு.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார்.
யாக்கோபு 4:10,
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
ஆமா, சோ தாழ்மை இந்த உன்னதமான ஊழியத்துல கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருப்பதற்கு இன்றியமையாத ஒரு விஷயம். சகோதர சகோதரிகளே, சோ நம்ம அந்த திராட்சரசம் அந்த அப்பம் இதுல நம்ம பங்கெடுப்பதற்கு ஆயத்தமா எடுக்கிற வேலையில சில விஷயங்கள்ல சில விதத்துல இந்த அற்புதமான ஆழமான அடையாளங்களோடு தொடர்பு மாத்திரம் உடைய மற்ற விஷயங்களை தான் இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியவைகளை குறிக்குது. நம்முடைய சிலுவை மற்றும் கர்த்தருடைய நுகம், நம்முடைய சுய சித்தத்தை வெறுத்து அதன் மூலம் நாம வாங்கக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள், அல்லது அந்த பாடுகள் உபத்திரங்கள் விட்டுடுங்க. நம்ம சுயம் வெறுக்கிறது இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. கர்த்தரேசு அங்க கேட்டது மேஜையில கேட்ட மாதிரி, இது வாங்கி பானம் பண்ணுங்க, உங்க சிலுவை நீங்க எடுங்க. அதே போல அவருடைய வேலைகள்ல நம்மை உட்படுத்தி கொண்டு மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக, இது நம்மை சீர்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு என்பதையும் புரிஞ்சுக்கொண்டு நம்மோடு மற்றவர்களோடு நம்ம இணைஞ்சு நம்ம செய்கிற உன்னதமான ஊழியங்கள் மிக அவசியம். ஏதாவது நம்ம வாழ்க்கைய எடுத்துக்கொண்டிருக்கணும், இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கணும். கர்த்தருடைய சீஷர்களா இருந்தா ஏதாவது ஒரு வேலை, அவருடைய ஜனங்களுக்கு அடுத்த வேலை, நம்மளுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கணும். அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா கர்த்தரே சலகா சொன்னாங்க, சிலுவை எடுங்க, நுகம் எடுங்க, ரெண்டுமே உங்களுடைய தோள்கள்ல இருக்க வேண்டும். நீங்கள் என்னுடைய சீஷர்களா இருக்கணும்னா எப்படி அவர் கேட்டுட்டாரோ, இந்த அப்பமும் வாங்கிக்கோங்க, இந்த திராட்சரசம் வாங்கிக்கோங்க, இதுல நீங்க பங்கு எடுங்க என்றது போல. ஒருவேளை இந்த பஸ்காவின் நாட்கள் நம்முடைய உடன்படிக்கைய ரொம்ப ஆழமாக சிந்திக்கிற காலமா இருக்கிறதுனால அந்த கோணத்துல நாம மறுபடியும் நம்முடைய உடன்படிக்கை பொருத்தனை அந்த வாழ்க்கை என்ன என்பதை சிந்திச்சு பார்க்க, ஆழமா தியானிக்க, குறைவுகளை உணர, குறைவுகளை கலைந்து போடுவதற்கு இதை நாம அங்க பயன்படுத்தி கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.